விடுதலை போராட்டத்தின் வெற்றி களங்களின் சாதனை நாயகன் தளபதி தீபன். ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தின் பல வெற்றி களங்களின் நாயகன், தாக்குதல் ஒருங்கிணைப்பாளனாக எதிரிக்கு சவாலாக விளங்கிய தளபதி பிரிகேடியர் தீபன். அந்த வீர தளபதியை எதிரியின் கோழைத்தனமான வஞ்சக தாக்குதலில் இழந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன.
வன்னிப்படை தலைவன் தீபன் மறைந்தானா?
இல்லை 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 இல்லை.
கண் முன் இருக்கிறான், களத்தில் இருக்கிறான். புலிகள் வடிவிலே வீரன், அவன் பயணம் இன்னும் முடியலே.
புளியங்குளம், தீச்சுவாலை, ஓயாத அலைகள் என பல சமர்களில் தளபதி தீபனுக்கு ஈடு கொடுக்க முடியாத தடுமாறிய சிங்கள படைக்கு தீபன் எப்போதுமே ஒரு வெல்ல முடியாத சவால். எனவேதான் நயவஞ்சகமாக தளபதியை வெல்ல திட்டம் தீட்டிய சிங்கள இனவரை பிடித்தவடை 2009 அந்த போர்க்களத்தில் ஆனந்தபுரம் பெட்டிச்சமர் தாக்குதலை தலைமை தாங்கிய தளபதி தீபனின் வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவரையும் அவரது படையணியையும் போரில் தடை செய்த நச்சு வாயு ஆயுதங்களால் அழித்தது. போரியல் விதிகளுக்கு எதிராக மானுட தர்மத்துக்கு முரணாக அமைந்த சிங்கள படையின் இந்த செயற்பாடு அந்த சிங்கள படைகளின் இயலாமை தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது.
எல்லை தாண்டினான் பகைவன் கிளாலி, எதிர்த்து நம் தலைவன் தாக்கினான். முல்லை தீவிலே எதிரி பாசரை மோதி தூள்தூளாய் தலைவன் தீபன் மறைந்தானா?
இல்லை 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 இல்லை.
பிரிகேடியர் தீபன் தமிழீழ போரின் பல இமாலய வெற்றிகளின் நாயகர்களாக பரிணமித்த தளபதிகளில் தனி இடம் பதித்த ஒரு தளபதி. ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆளுமையின் வடிவமாக விளங்கிய அவரின் பன்முகப்பட்ட தலைமைத்துவம் விடுதலை போராட்டத்தில் காத்திரமான வகைவாகத்தை கொண்டிருந்தது. முக்கியமானதும் கடுமையானதுமான சமர்க்களங்களில் தனது ஆளுமையையும் சிறந்த திட்டமிடலையும் வெளிப்படுத்தி சவாலான களமுனைகளில் தனிமுத்திரை பதித்து அதன் ஊடாக தன்னை வெளிப்படுத்தி சிறந்த நம்பிக்கையான தளபதியாக பரிணமித்தவர். தளபதி தீபன் அவர்களின் தாக்குதல்களையும் அவரின் செயற்பாடுகளையும் சொல்ல விளையும் போது தளபதி பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களையும் சேர்த்தே சொல்லிக் கொண்டு போக முடியும். ஏனென்றால் சமர்க்கள செயற்பாடுகளின் ஊடாக தனக்கென ஒரு தனித்துவத்தை நிலைநிறுத்திய தளபதியாகாமல் இருந்த தீபன் தளபதி பால்ராஜ் அவர்களினால் அடையாளம் காணப்பட்டு அவரது பாசதையிலிருந்து வெளிவந்தவர் தளபதி தீபன். அவர்களின் ஆளுமை என்பது தளபதி பால்ராஜ் அவர்களின் தலைமைத்துவ பாங்கிலிருந்தும் திட்டமிடும் தன்மையிலிருந்தும் சிறிது மாறுபட்டிருக்கும். ஆனால் இந்த தன்மைகளே இவர்கள் இருவரும் இணைந்து பல வெற்றிகளை பதிவு செய்வதற்கான தளத்தை கொடுத்திருந்தது. அத்துடன் தளபதி தீபன் அவர்கள் தனித்துவமாக பல போரியல் வெற்றிகளை பெற்றதன் ஊடாக தனது தனித்துவத்தை பல இடங்களில் பதிவு செய்துள்ளார்.
புலிகள் கிளிநொச்சி நகர தாக்குதல் பொங்கும் புயல் வீரன் நடத்தினார். வலிமை கொண்டு நம் பகைவர் உடல்களை வரிசை வரிசையாய்
கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளையை புறப்பிடமாக கொண்ட தீபன் அவர்களின் பூர்வீகம் யாழ் மாவட்டம் தென்மராட்சியின் பரணியாகும். சாவகச்சேரி இந்து கல்லூரியில் விஞ்ஞான பிரிவில் படித்துக் கொண்டிருந்த சமயம் விடுதலைக்காக கல்வியை இடைநிறுத்திவிட்டு 1985 மேஜர் கேடில்ஸ் அவர்களிடத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து தனது விடுதலைக்கான பயணத்தை ஆரம்பித்தார். கிளிநொச்சியில் தனது ஆரம்பகால பணிகளை தொடங்கினார். ஸ்ரீலங்கா படைகளுக்கு எதிராக கிளிநொச்சியில் நடைபெற்ற தாக்குதல்களில் பங்கெடுத்ததுடன் இந்திய இராணுவத்தினருக்கு எதிராக கிளிநொச்சியில் நடத்தப்பட்ட பல தாக்குதல்களில் தளபதி தீபன் அவர்கள் காட்டிய தீவிரத்தன்மையும் செயற்பாடும் அவரை வன்னி மாவட்ட துணை தளபதியாக்கியது. 1990 தீவிரமடைந்த ஈழப்போர் இரண்டு காலப்பகுதியில் மிகவும் காத்திரமான போரியல் பங்கை வகித்தது. முன் உதாரணமாக விளங்கிய வன்னி களமனையில் மைக்கற்களாக விளங்கிய பல சண்டைகளில் தளபதி பால்ராஜ் அவர்களுக்கு உறுதுணையாக தலைமை தாங்கிய பெருமை தளபதி தீபன் அவர்களையே சாரும். குறிப்பாக தாக்குதல்கள் நடைபெறும் சமயங்களில் சில முனைகளில் சண்டை நிலைமை இறுக்கமடையும். அப்போது தளபதி பால்ராஜ் களமனைக்கு சென்று நிலைமையை சீர் செய்வார். அந்த சமயங்களில் தலைமை கட்டளை பொறுப்பை தளபதி தீபன் அவர்களிடமே கொடுத்துவிட்டு செல்வார். அந்த அளவிற்கு தளபதி தீபன் அவர்களின் தலைமைத்துவத்தில் ஒழுங்குபடுத்தலில் நம்பிக்கையுடையவராகவும் பால்ராஜ் அவர்கள் வழிநடாத்திய தாக்குதல்களில் பலவற்றில் முதுகெலும்பாகவும் செயற்பட்டவர் எங்கள் தீபன். 1990 வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட கொக்காவில் இராணுவ முகாம் தாக்குதலை களத்தில் நேரடியாக நின்று வழிநடத்தினார். இந்த தாக்குதலில் கொள்கலன்களில் மண்ணை நிரப்பி அதனை உருட்டி கொண்டு காப்பாக பயன்படுத்தி முன் நகர்ந்தே சண்டை செய்யப்பட்டது. இதன் போது தீபன் அவர்கள் களத்திற்கான தலைமை கட்டளையை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் தானும் ஒரு கொள்கலனை உருட்டி கொண்டு முன்னேறி சண்டையிட்டார். அவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டிருந்த போதே கையில் காயமடைந்தார். உடனே களத்திற்கு விரைந்த தளபதி பால்ராஜ் அவர்கள் சண்டையை தொடர்ந்து நடாத்தி கொக்காவில் முகாமை வெற்றி கொண்டார். பின்னர் மாங்குளம் முகாம் தாக்குதல், வன்னி விக்ரம தடுப்புச் சமர் போன்றவற்றிலும் தனது தலைமைத்துவத்தை சிறப்பாக காட்டியவர் தளபதி தீபன் அவர்கள். 1991 சார்ல்ஸ் அண்டனி படைப்பிரிவின் சிறப்பு தளபதியாக பால்ராஜ் அவர்கள் பொறுப்பை எடுக்கும் போது வன்னி மாவட்ட தளபதியாக தீபன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். வன்னி பெரு நிலப்பரப்பின் சிறப்பு தளபதியாக செயற்பாடுகளை தொடங்கிய தீபன் வண்ணாங்குளம் கெப்பிட்டிகொல்லாவையில் L3 எடுத்து சமர், முல்லைத்தீவு முகாவின் காவலரங்களை தகர்த்து 50 கலிபர் துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்களை கைப்பற்றியது போன்ற பல வெற்றி சமர்களை அந்த தாக்குதல்களை தனித்து செய்தார். மேலும் மில்ல நடவடிக்கை, ஆகாய கடல் வெளிச்சமர், இதய பூமி ஒன்று, தவளை பாய்ச்சல், ஜால் தேவி என பல பாரிய சமர்களில் வன்னி மாவட்ட படையணிகளுக்கு தலைமை தாங்கினார்.
ஏவுகணையோடும் வீரர் துணையோடும் ஈழ விடுதலை தேடினார். சாவு கூத்தாடும் களத்தின் நெருப்பிலே சாய்ந்து விழிகளை மூடினார். தலைவன் தீபன் மறைந்தானா? இல்லை, இல்லை.
இவற்றில் 4 மணி நேரத்தில் நடத்தி முடித்த மாபெரும் சமரான ஜால் தேவி சமரானது எமது விடுதலை வரலாற்றில் மரபு வழி சண்டை முறையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்த தாக்குதல். இதில் தளபதி தீபன் அவர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜால் குடா நாட்டுக்கு ஏற்படவிருந்த பேரழிவை தற்காலிகமாக தடுத்து நிறுத்திய இந்த வரலாற்று சமரில் தளபதி பால்ராஜ் அவர்கள் காயப்பட்ட வேளையிலும் அவரது களமுனையை வழிநடாத்தி வெற்றியை எமதாக்கிய பெருமையில் பிரிகேடியர் தீபன் பெரும் பங்கு வகித்தவர். இந்த தாக்குதல் பற்றி பிரிகேடியர் தீபன் அவர்கள் தெரிவிக்கும் போது, ஒரு திடீர் தாக்குதலை தொடுத்து எதிரிப்படையை சிதைக்கும் நோக்குடன் இரவோடிரவாக தகுந்த இடத்தை தேர்வு செய்ய முயன்றோம். மணற்பாங்கான நில அமைப்புடன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு பற்றைகளையும் புட்கள் அற்ற வரப்புகளையும் தவிர துப்பாக்கி சண்டைக்கு தேவையான அரண்களோ அல்லது உருமறைப்பு செய்வதற்குரிய பொருட்களோ கிடைக்கவில்லை. நேரமும் விடிந்து கொண்டிருந்தது. எனவே வரப்போரங்களிலும் பற்றை கரைகளிலும் கைகளாலும் தடிகளாலும் உடலை மறைக்கக்கூடிய பள்ளங்கள் தோண்டி எதிரியின் விமானங்களுக்கு புலப்படாமலும் நகர்ந்து வரும் படையினரின் கண்களுக்கு தெரியாமலும் உருமறைப்பு செய்தோம். விடிந்த பின்பும் எதிரி எமக்கருகில் வரும் வரை நாம் பொறுமையுடன் காத்திருந்து சண்டையிட்டோம் என்றார். பாரிய இழப்புக்குடன் சிங்கள படைகள் பின்வாங்கிய இந்த சமரில் டேங்கிகள் கவச வாகனங்கள் அழிக்கப்பட்டதோடு பல சிங்கள படைகள் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து பூநகரை தவளை நடவடிக்கையில் பிரதான கட்டளை முகாம் தாக்குதலுக்கான தலைமையை பொறுப்பெடுத்து தாக்குதலை வழி நடத்தினார். பல அடுக்கு பாதுகாப்பு வியூகத்தை கொண்டமைந்த பிரதான முகாமை கைப்பற்றும் தாக்குதல் மிகவும் சவாலாக இருந்தது. எதிரி கட்டளை மையத்தை தக்க வைக்க கடுமையாக போராடினான். முகாமின் பல பகுதி கைப்பற்றப்பட்ட போதும் இறுதியாக ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக தொடர்ந்த கடும் சண்டை மறுநாள் விடியும் வரை தொடர்ந்தது. பகல் வேளையில் அங்கு சிதறியிருந்த இராணுவத்தினரும் ஒன்று சேர முகாமின் எதிர்ப்பும் மிகவும் வலுப்பெற்றது. என்றாலும் அணிகளை மீள் ஒழுங்குபடுத்தி தாக்குதலை தீவிரப்படுத்தினார். இறுதியில் முகாமில் இருந்த மோட்டார்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நவநீதன் தலைமையில் அணிகளை ஒழுங்கமைத்து மோட்டார்களை கைப்பற்றினார். இந்த சம்பவத்தில் லெப்டினன்ட் கர்னல் நவநீதன் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். 1993 தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கை முடிந்த பின்னர் சிறப்பு வேவு பிரிவு தளபதியாக பொறுப்பேற்று யாழ் தீப்பகுதி தாக்குதலுக்கான முழு வேவு பணியையும் நிறைவு செய்தார். ஆயினும் அந்த தாக்குதல் செயற்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் கொக்குத்தொடுவாய் பகுதி முகாம் வேவு நடவடிக்கையில் ஈடுபட்டார். தொடர்ந்து 1995 சூரியகதிர் பாதுகாப்பு சமரில் பல களமுனைகளை தலைமை தாங்கினார். இதன் போது தனதில் கையில் காயமடைந்த நிலையிலும் தொடர்ந்தும் களமுனை தளபதியாக தனது பங்கை வழங்கியிருந்தார் பிரிகேடியர் தீபன். பலிகாமத்திலிருந்து பின்னகர்ந்ததை தொடர்ந்து தீபன் அவர்கள் முல்லைத்தீவு முகாம் தாக்குதலுக்கான வேவு பணியை செய்வதற்காக தேச தலைவரால் பணிக்கப்பட்டார். முல்லைத்தீவு முகாம் வேவு சவாலான விடயமாக இருந்தது. இங்கு சிங்கள படையினர் முகாமின் காவல் நிலைகளை மிகவும் நெருக்கமாக அமைத்து உச்ச அவதானிப்பில் வைத்திருந்தனர். தாக்குதலுக்கான வெளிப்பகுதி வேவுகள் முடிந்திருந்தாலும் சண்டையை தீர்மானிக்க முகாமுக்குள் நுழைந்து வேவு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேவு பிரிவினர் கடுமையாக முயற்சி செய்தும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே இதற்கு மாற்று வழி ஒன்றை சொன்னார் தளபதி தீபன் அவர்கள். எதிரியின் டம்மி காவலரனை இனம் கண்டு எதிரியின் ரோந்து செல்லும் நேரத்தை கணிப்பிட்டு அந்த நேர இடைவெளிக்குள் காவலரனின் சுடும் ஓட்டைக்குள்ளால் காவலரனுக்குள் உட்புகுந்து இராணுவத்தின் ரோந்தை அவதானித்துவிட்டு முகாமுக்குள் செல்லுமாறு திட்டம் வகுத்தார். அவ்வாறே உள் முகாம் வேவுகளை துல்லியமாக செய்து முடித்தனர்.
விலை சொல்ல முடியாத வீரன் படை வீழ்த்தி வென்று வரும் சூரனே வரும். விலை சொல்ல முடியாத வீரனிவன் படை வீழ்த்தி வென்று வரும் சூரனிவன். புலிகளில் மூத்த பெறும் தளபதி தீபன் பல நூறு வெற்றிக்கு அதிபதி. புலிகளில் மூத்த பெறும் தளபதி தீபன் பல நூறு வெற்றிக்கு அதிபதி. நீண்ட பெறும் போர்க்கள நாயகன் தீபன் போராளி பிள்ளைகளின் தாயவன். நீண்ட பெறும் போர்க்கள நாயகன் தீபன் போராளி பிள்ளைகளின் தாயவன்.
முல்லைத்தீவு தாக்குதல் நடவடிக்கையின் போது முகாமின் மேற்கு பகுதியை கைப்பற்றி முகாமின் மையப்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொறுப்பு தளபதி தீபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. லெப்டினன்ட் கர்னல் தனம், லெப்டினன்ட் கர்னல் பாக்கியராஜ், லெப்டினன்ட் கர்னல் ராகவன் தலைமையிலான சார்ஸ் அண்டனி படையணியுடன் களமலங்கினார் தீபன். தாக்குதல் ஆரம்பித்து முன்னணி காவலரன் கைப்பற்றப்பட்டவுடன் உட்தாக்குதல் அணியுடன் சென்று மிக வேகமாக முகாமின் மையப்பகுதியில் தாக்குதலை தொடங்கினார். ஏனெனில் எதிரியின் இரண்டாவது காவலரன் தொகுதியானது நீரேரியின் கரையில் அமர்ந்திருந்தது. கடற்கரை பக்கத்தால் உள்ள சிறிய தரைப்பாதையாலேயே படையணிகள் உள்நுழைய வேண்டும். அதில் பலமான காவலரன்களை எதிரி அமைத்திருந்தார். அந்த பகுதியில் வெடிமருந்து நிரப்பப்பட்ட கடற்புலி படகால் வேகமாக வந்து பாய்ந்து வெடிக்க வைப்பதன் ஊடாக எதிரியை அழித்து படையணியை நகர்த்துவதாக திட்டமிட்டிருந்தாலும் அந்த நடவடிக்கை சாத்தியமில்லாமல் போகும் நிலைப்பாடு ஏற்பட்டதால் மாற்று வழி படையணிகளிடமே கொடுக்கப்பட்டது. முல்லைத்தீவின் வெற்றியை தீர்மானிக்கும் பிரதான களத்தில் தான் நிற்க வேண்டும் என்பதை கருத்தில் வைத்து முன்னணி காவலர்கள் சரியாக பிடிபடாத நிலையிலும் 2 கிலோமீட்டர் பின்னால் உள்ள தாக்குதல் முனைக்கு படையணிகளுடன் வேகமாக நகர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டார். மையப்பகுதி தாக்கப்பட்டதால் நிலை குலைந்த சிங்கள படை ஆற்றறைகளையும் மைய பகுதிகளையும் பாதுகாக்க முடியாமல் விட்டுவிட்டு பின்னகர்ந்து ஓடியது. இராணுவத்தினரின் மைய கட்டளை பகுதி ஆட்டங்காண தொடங்கியதுடன் இராணுவத்தின் ஒழுங்கமைப்பு திறன் பாதிக்கப்பட்டது. இதுவே முல்லைத்தீவு முகாமின் தாக்குதல் வெற்றியில் பிரதான பங்கை வகித்தது. சத்திய மூன்று நடவடிக்கையில் பாதுகாப்பு சண்டையை வழிநடத்திய போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான சண்டையாக உருத்திரபுரம் எட்டாம் வாய்க்கால் எள்ளுக்காட்டு பகுதியை கைப்பற்றி நிலை கொண்ட சிறப்பு படையணி மீது நடாத்தப்பட்ட உடனடி ஊடறுப்பு தாக்குதல் அமைந்தது. உருத்திரபுரம் பகுதியை ஸ்ரீலங்கா சிறப்பு படைகள் கைப்பற்றிய போது அதனால் ஏற்படக்கூடிய பாதக நிலையை உணர்ந்து உடனடி ஊடறுப்பு தாக்குதல் ஒன்றை நடாத்த திட்டமிட்டார். ஸ்ரீலங்காவின் சிறப்பு படைகள் வாய்க்கால் வரம்பை தமக்கு சாதமாக்கி நிலையெடுத்திருந்தது. எதிரியின் முன்பகுதி வயல்வெட்டை என்பதுடன் அக்கால பகுதி நிலவு காலம். நிலவு கிட்டத்தட்ட அதிகாலை 4:30 மறையும், 6 விடிந்துவிடும். அந்த இடையில் கிடைக்கும் 1:30 இடைவெளிக்குள் நகர்ந்து தாக்குதலை நடாத்த வேண்டிய நிலைமை. என்றாலும் தளபதி லெப்டினன்ட் கர்னல் தனம் தலைமையில் அணிகளை ஒழுங்குபடுத்தி நிலவிற்குள் நகரக்கூடிய அளவிற்கு படையணிகளை நகர்த்தி காப்புச் சூடுகளை ஒழுங்குபடுத்தி நிலவு மறையும் அந்த தருணத்திற்குள் திடீர் ஊடறுப்பு தாக்குதல் ஒன்றை நடத்தினார். வேகமான இந்த தாக்குதலில் 150 இராணுவத்துக்கு மேல் கொல்லப்பட்டதோடு இராணுவத்தின் நகர்வு சில காலம் முடக்கப்பட்டது. பிரிகேடியர் தீபன் அவர்களின் தொடர்ச்சியான தாக்குதல் பங்கேற்புகளும் அவருடைய தலைமைத்துவமும் ஒருங்கிணைப்பு தன்மையும் தாக்குதல்களை திட்டமிடும் லாவகமும் இன்னும் ஒரு பரிணாமத்தை பெற்றிருந்தது. களமுனைகளில் நிலைமைக்கேற்றவாறு தாக்குதல் வியூகங்களை வகிப்பது, களங்களில் நேரடியாக சென்று வழிநடத்தும் தன்மை, தனது பொறுப்பை நிறைவேற்றும் பாங்கு, ஒருங்கிணைத்து வழிநடாத்தும் பாங்கு என தளபதியின் ஆளுமை போராளிகளிடத்தில் நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்ததோடு அவருடைய தலைமைத்துவத்தையும் வலுப்படுத்தியது. 1997 சார்ல்ஸ் அண்டனி படையணியின் சிறப்பு தளபதியாக தீபன் அவர்கள் பொறுப்பேற்றார். சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தீபன் அவர்களின் போர் நடவடிக்கைகள் இன்னும் ஒரு கட்டத்திற்குள் நகர்ந்தது. இந்த நேரத்தில் தான் நேசிக்குரு படை நடவடிக்கை தொடங்கியது. இந்த இராணுவ நடவடிக்கையை தடுக்கும் வவுனியா களமுனியை வழிநடாத்தும் பொறுப்பை தளபதி தீபன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஜேசிக்குரு எதிர் நடவடிக்கையின் பிரதான போர் முனையான A9 பாதையால் முன்னோரும் எதிரியை தடுக்கும் சண்டை என்பது அந்த எதிர்ச்சமரின் பிரதான பகுதியாக இருந்தது. ஓமந்தையில் தொடங்கிய மறைப்பு தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட பெருமை நிச்சயமாக தீபன் அவர்களையே சாரும். இப்பாரிய படை நகர்வை எதிர்கொண்ட போது ஓமந்தை, ரம்பைக்குளம், பன்றிக்கீதகுளம், பனிக்க நீராவி போன்ற இடங்களில் பல டேங்கிகளை அழித்து சிங்கள படைக்கு பாரிய இழப்புகளை கொடுத்தவர் தீபன். இதில் புளிக்குளம் சண்டை என்பது ஜேசிக்குரு நடவடிக்கைக்கு பலத்த இழப்பை கொடுத்த சண்டையாகும். புளியங்குளம் சந்தியை மையப்படுத்தி முகாமொன்றை அமைத்து எல்லா திசைகளிலும் இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடியவாறு படையணிகள் தயார்படுத்தப்பட்டன. இராணுவம் பல திசைகளிலும் மாறி மாறி புளியங்குளத்தில் விடுதலை புலிகளின் படையணியை பின் நகர்த்த கடும் பிரயத்தனப்படுத்தப்பட்டது. இலகுவில் வன்னியை உடற்கலாம் என கக்கணம் கட்டிய சிங்கள படைக்கு புளியங்குளத்தில் தளபதி தீபன் தலைமையில் வீழ்ந்த அடியானது ஒட்டுமொத்த ஜேசிக்குரு இராணுவ தலைமையினதும் சிங்கள சிப்பாய்களினதும் மனோதிடத்தை பலவீனமாக்கியது. மிகவும் கடுமையான சண்டையாக வர்ணிக்கப்பட்ட இந்த சண்டை ஜேசிக்குருவின் தலைவிதியை மாற்றியமைத்தது. இந்த கடுமையான போர்க்களத்தை கடும் உறுதியுடன் புலிகள் எதிர்கொண்டார்கள். தளபதி தீபன் அவர்கள் புளியங்குளம் அந்த பெட்டிக்குள் தனது கட்டளை மையத்தை நிறுவி அங்கிருந்தே தடுப்பு தாக்குதலை ஒழுங்கமைத்து தெளிவான, நிதானமான, உறுதியான கட்டளையை வழங்கினார். ஒரு பாரிய படை வலுவை கொண்ட சிங்கள படையை நிர்மூலமாக்கியதுடன் 3 மேல் எதிரியின் நகர்வை தடுத்து நிறுத்திய பாரிய பின்னடைவுக்குள்ளாக்கினார். ஒரு தடவை விடுதலை புலிகளின் நிலையை ஊடர்த்து வந்த துடுப்பு காவியையும் கைப்பற்றினர். இது சராசரி 60 மேல் தினசரி காயமடையும் களமுனையாக இருந்தது. அங்கு 3 or 4 தடவைகளுக்கு மேல் மாறி மாறி காயப்பட்டாலும் தொடர்ந்து புளியங்குளத்திற்கு தீவண்ணை இட்ட போபுரம் எங்களுக்கு மருத்துவ ஓய்வு தேவையில்லை என தீவிரமாக போராளிகள் செயற்பட்டு புளியங்குளத்தை புலிகளின் குளமாக மாற்றியமைத்தனர். இதன் நாயகனாக விளங்கியவர் பிரிகேடியர் தீபன். ஒரு வருடங்களுக்கு மேல் நடந்த ஜேசிக்குரு சமரில் புளியங்குளம் மறைப்பு என்பது விடுதலை புலிகளின் போரியல் வரலாற்றில் முதலாவது வெற்றிகரமான தடுப்பு சமர் என்பது மட்டுமல்ல, சிங்களத்தின் மனோதிடத்தை பாரியளவில் பலவீனப்படுத்திய, எதிரிகளாலும் வியந்து பார்க்கப்பட்ட சமர் என்று சொல்ல வேண்டும். பின்னர் கிளிநொச்சியை மீள கைப்பற்ற நடாத்தப்பட்ட சமரில் டிப்போ சந்திவரை கைப்பற்றிய தாக்குதலை தலைமை தாங்கியதோடு அதைத் தொடர்ந்து ஓயாத அலைகள் 2 என பெயரிட்ட தாக்குதலில் எதிரியை ஓட விடாமல் தடுத்து வரவிடாமலும் மறைக்கும் பொறுப்பை தளபதி பாலராஜ் அவர்கள் வழிநடாத்த, முற்றுகைக்குள் வைக்கப்பட்ட கிளிநொச்சி முகாம்களை தகர்த்தளிக்கும் பொறுப்பை தளபதி தீபன் அவர்கள் வழிநடத்தினார். கிளிநொச்சி நகர பகுதியை மையப்படுத்தி பல அடுக்கு பாதுகாப்பு வேலிகளை கொண்டமைந்த பாதுகாப்பு அரண்களை உடைத்து தாக்குதல் நடைபெற்றது. சில இடங்களில் காவல் அரண்களை கைப்பற்றுவதும் பின்னர் சிங்களப்படைகள் அதை மீள கைப்பற்றுவதும் என கடுமையான சண்டைகள் நடைபெற்றன. தளபதி தீபன் அவர்கள் பூநகரி உள்ளித்தீவு முகாம் தாக்குதல்களில் ஏற்பட்ட சிரமங்கள், சாதகங்கள் போன்றவற்றிலிருந்து பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் அணிகளை வழிநடத்தினார். இறுதியாக பிரதான மைய பாதுகாப்பு காவலரண் பகுதியில் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டார். ஏற்கனவே பூநகரி சண்டையில் பிரதான முகாமை கைவிட வேண்டிய புலி அணிகளுக்கு ஏற்பட்டதன் காரணங்களை புரிந்த அவர், இதுபோன்ற ஒரு தோல்வி மீள ஏற்படக்கூடாது என்ற எண்ணப்பாட்டில் உறுதியான ஒரு முயற்சியை செய்ய தீர்மானித்தார். தளபதி லெப்டினன்ட் கர்னல் சேகர் தலைமையில் தளபதி லெப்டினன்ட் கர்னல் வீரமணி நேரடி வழிகாட்டலில் எதிரி எதிர்பார்க்காத வண்ணம் பகல் நேர உடைப்பு தாக்குதல் ஒன்றை ஏற்படுத்தினார். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலை இருந்தும் கூட பகல் நேர உடைப்பை வெற்றிகரமாக செய்யலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு. சார்ல்ஸ் அணி படையணியை களமிறக்கி அதில் வெற்றியடைந்தார். ஆனாரவிலிருந்து உதவி அணியும் வரவில்லை என்பதுடன் தங்களது இறுதி பாதுகாப்பு அரணம் உடைக்கப்பட்டதை உணர்ந்த இராணுவம் பின்வாங்கலை செய்தது. இதில் பெறப்பட்ட வெற்றியானது அவரது தலைமையின் காத்திருத்தன்மையை வெளிப்படுத்தியிருந்தது. சம நேரத்தில் கிளிநொச்சியின் வெற்றியை கொண்டாட முடியாத வகையில் சிங்களப்படைகள் கருப்பட்ட முடிப்பு மாங்குளம் பகுதியை கைப்பற்றியது. தலைவரின் திட்டத்திற்கு அமைவாக தளபதி பிரிகேடியர் சொர்ணம் தலைமையில் ஓயாதலைகள் மூன்று தாக்குதல் நடவடிக்கையின் ஒரு பகுதி களமுனை ஒட்டு சுட்டானில் திறக்கப்பட்டது. அதன் இன்னும் ஒரு முனை தளபதி தீபன் தலைமையில் மாங்குளம் பகுதியில் திறக்கப்பட்டது. பல மாதங்களாக முன்னேறிய ஜேசி குரூப் படையணி சில நாட்களுக்குள் மீள வவுனியாவுக்கே பின்னகர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓயாதலைகள் மூன்றின் தாக்குதல் முனைகள் பரந்தனிலும் சுண்டிக்குளம் பகுதியிலும் தனங்கலப்பு பகுதியிலும் ஆரம்பிக்கப்பட்டன. இதில் பெரந்தன் பகுதியிலிருந்து ஆனிரவை நோக்கிய படையின் நகர்வு தளபதி தீபன் அவர்களால் தலைமை தாங்கப்பட்டது. பரந்தனில் பகல் பொழுதில் தாக்குதலை தொடக்கி பரந்தன் காவலரங்களை தகர்த்து முன்னேறி புலி அணிகள் நிலை கொண்டனர். மறுநாள் தாக்குதலுக்கான நகர்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுக் கொண்டிருந்த வேளை எதிரி பின்னால் உள்ள வீதியில் புதிய அரண்களை அமைத்து நிலையெடுத்தான். தன் பலத்தில் அதிக நம்பிக்கை கொண்டு தளபதி தீபன் அவர்களின் ஓக்கியில் குறுக்கிட்டு, இந்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் ராகவனின் சங்கேத பெயரை சொல்லி ஒட்டு சுட்டானில போட்டுட்டான், இனி என்ன செய்ய போறாய் என்று கேட்டான். அதுக்குத்தான் இப்ப உன்னிட்ட வந்திருக்கிறேன். எங்களே என்ன ஒட்டு சுட்டான் ஆமியின் நேச்சியே, நடக்க போறதை பொறுத்திருந்தவர் என்று நிதானமாகவும் சவாலாகவும் சொன்ன தளபதி தீபன் மறுநாள் அதை செய்தும் காட்டினார். அதைத் தொடர்ந்து ஓயாதலைகள் நான்கு நடவடிக்கையில் குடாரப்பு பகுதியில் தளபதி வால்ராஜ் அவர்கள் தரையிறங்கி எதிரியை ஊடறுத்து நிலை அமைத்து நிற்கும் மூலோபாய நகர்வின் வெற்றியானது. அச்சமருக்காக தரைவழியாக ஏற்படுத்த போகும் விநியோக பாதையில் தங்கியிருந்தது. அதற்கான உடனடி வெற்றியை பெற வேண்டிய முக்கியமான களமுனையை தளபதி தீபன் வழிநடத்தினார். ஆனிரவு வீழ்ச்சியின் அடிப்படைக்கு மிகவும் முக்கியமான களத்தை செயற்படுத்துவது சாதாரணமானதாக இருக்கவில்லை. ஆரம்ப தாக்குதலில் சில பிரதேசங்களை கைப்பற்றி தக்க வைக்க முடிந்தது. மறுநாள் தாக்குதலுக்கான உத்திகளை வகுத்து தீர்க்கமான முடிவுடன் இருந்த தளபதி தீபன் அவர்கள் தளபதி பால்ராஜ் அவர்களிடம், நாளைக்கு விடிய பாதையை திறந்து உங்களுக்கு விநியோகம் அனுப்பி வைப்போம் என உறுதியுடன் தெரிவித்து அதை செய்து முடித்தார். பின்னர் ஆனிரவு தளத்தை தடுக்கும் நோக்குடன் செய்யப்பட்ட ஊடரப்பு தாக்குதல் முயற்சிகள் பல செய்தாலும் அவை வெற்றியை தரவில்லை. இறுதியில் மரதங்கணி பாலத்தை அண்மித்த பகுதியில் தளபதி தீபன் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஊடறுப்பு முயற்சி வெற்றியை கொடுக்க நகர்ந்த புலியணிகள் புதுக்காட்டு சந்தி சென்றடைந்தன. தாம் சுற்றி வளைக்க படுகின்றோம் என்பதை உணர்ந்த படையினர் ஆனிரவு தளத்தை விட்டு பின்வாங்கினர். இச்சமரின் வெற்றிக்கு கணிசமான பங்கை தளபதி தீபன் அவர்கள் வழங்கியிருந்தார். விடுதலை புலிகளினால் ஓயாத அலைகள் என்று பெயரிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அனைத்திலும் பங்கு கொண்டவர் என்ற பெருமை பெற்ற ஒரே ஒரு தளபதி தீபன் அவர்கள் மட்டும்தான்.
நேர்த்தியான தலைவன் வழி நீ நடந்தாய், பல நெருப்பாற்று நீச்சல் எல்லாம் நீந்தி கடந்தாய். நேர்த்தியான தலைவன் வழி நீ நடந்தாய், பல நெருப்பாற்று நீச்சல் எல்லாம் நீந்தி கடந்தாய். வல்லமை கொள் உன் வழியில் நாங்கள் நடப்போம், வானம் நெருப்பு மழை பொழிந்தாலும் நீந்தி கடப்போம்.
2001 சிங்களப்படை ஆனிரவை மீள கைப்பற்ற தீச்சுவாலி என்ற பெயரில் பாரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றை திட்டமிட்டிருந்தது. வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் பல பரீட்சையாக அமைந்த தாக்குதல் அது. அதிகாலையில் இரண்டு பக்கத்தால் விடுதலை புலிகளின் நிலைகளை ஊடறுத்த படையினர் இரண்டாவது நிலையை அண்பித்து தமது நிலைகளை அமைத்தனர். களத்தின் இறுக்கத்தை உணர்ந்த தளபதி, எமது நிலைகளிலும் இருந்து பின்வாங்காமல் அப்படியே இருந்து சண்டையிடுங்கள் என்ற கட்டளையை வழங்கி அணிகளை ஒழுங்குபடுத்தி கடுமையான சண்டையை மேற்கொண்டார். தளபதி தீபன் அவர்களின் கட்டளை, முதலாவது நிலைகளை பக்கவாட்டால் தாக்குதல் செய்து மீள கைப்பற்றினார். தாங்கள் உள் நுழைந்த பாதை மூடப்படுகிறது என்பதை அறிந்த எதிரி பின்வாங்கி ஓட்டமெடுத்தான். இச்சமரில் பலத்த இழப்பை சந்தித்த சிங்கள படை 100க்கு மேற்பட்ட உடல்களை கைவிட்டு பின்வாங்கி ஓடியது. இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன் தளபதி தீபன் அவர்கள் முன்னரங்க நிலைகளுக்கு பொறுப்பாக இருந்தபோது இதே வகையான நகர்வை எதிரி மேற்கொண்டார். இதன் போது விடுதலை புலிகளில் 75 பேரின் உடல்கள் விடுபட்டிருந்தது. இந்த சம்பவம் தளபதி தீபன் அவர்களின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக தலைவர் கொடுத்த புதிய கைத்துப்பாக்கியை கலட்டி வைத்துவிட்டு இராணுவத்தின் 100 உடல்களை எடுக்காமல் அந்த கைத்துப்பாக்கி கட்ட மாட்டேன் என்ற கொள்கையில் இருந்தார். இந்த சமரில் தனது சபதத்தை நிறைவேற்றியிருந்தார் தீபன். மீண்டும் ஆரம்பித்த இழப்போர் 4 முகமாலை சமரின் கட்டளை தளபதியாக பல சண்டைகளை தலைமை தாங்கினார். எதிரியின் பல நகர்வுகளை முறியடி முகமாலையிலிருந்து பின்வாங்குவதற்கான கட்டளை கிடைக்கும் வரை அந்த களமுனையிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காமல் களமுனையை வழிநடாத்தியவர் தளபதி தீபன். தளபதி தீபன் அவர்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னையும் மாற்றி கொண்டு செல்லும் தலைமை பாங்கு கொண்டவர். தாக்குதல்களின் போது எந்த இக்கட்டுக்குள்ளும் தெளிவான நிதானமான கட்டளை அவரிடமிருந்து கிடைக்கும். நிலைமைகள் உருக்கமடையும் போது நிதானமாக வரும் கட்டளையானது இடத்தை விட்டு அறக்காமல் சண்டையிடுங்கள் என்பதாக இருக்கும். சில சிக்கலான சந்தர்ப்பங்களில் தருணத்துக்கு ஏற்றவாறு திட்டத்தை கொடுத்து அந்த சூழலை தனதாக்கும் தன்மை அவருடையது. அத்தகைய தளபதியை வெல்ல முடியாது என்பதால் தான் ஓலைத்தனமாக நச்சுக்குண்டால் எதிரி அளித்தான். தீபன் அவர்களின் சகோதரன் கில்மன் ஆரம்பத்தில் பால்ராஜ் அவர்களின் மெய் பாதுகாவலராக இருந்தார். பின்னர் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக பால்ராஜ் அன்னை பொறுப்பெடுக்கும் போது அவருடன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணிக்கு சென்று தனது கடுமையான முயற்சியினாலும் போர் பங்கேற்பினாலும் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியானார். 94 ஏற்பட்ட சமாதான காலத்தில் மணலாற்றில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியுடன் வந்திருந்தார் கில்மன். அந்த சமயங்களில் தீபன் அவர்கள் வேட்டைக்கு சென்று தினசரி மிருகங்களை வேட்டையாடி வருவார். ஆனால் கில்மனும் வேட்டைக்கு போவார், ஆனால் வேட்டையாடுவதில்லை. இதை அறிந்த தீபன் அவர்கள் மறையின் படம் ஒன்றை கொடுத்தனுப்பி உண்மையான மறையை சுட முடியாட்டி இந்த படத்தில் இருக்கிற மறையாவது சுட்டு கொண்டு வா, இந்த படத்தில் இருக்கிற மறையாவது சுடுமாறு கூறியிருந்தார். தமையனின் கிண்டலை புரிந்து எப்படியாவது வேட்டையாடியே ஆக வேண்டும் என முயற்சி எடுத்து 2 மறைகளை வேட்டையாடினார். பின்னர் அம்மறைகளின் உரைகளை வெட்டி தீபன் அவர்களிடம் அனுப்பி வைத்தார். அதுவே அவர்களது இறுதி சந்திப்பென காலம் தீர்மானித்தது போலும். திருமலையில் பல வெற்றிகரமான தாக்குதல்களை வழிநடாத்திய லெப்டினன்ட் ஜெனரல் கில்மன் திருகோணமலையில் வெடி விபத்தொன்றில் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். தளபதி தீபன் அவர்களின் ஆளுமையும் வீரமும் தமிழினத்தின் இரத்தத்தில் எப்போதும் கலந்திருப்பவை. இன்றைய ஈழப் போராட்டத்தின் பின்னடைவு நிலையிலும் தளபதி தீபன் அவர்களின் வீர வரலாற்றை மீட்டு பார்ப்பது என்பது தமிழர்களின் வீர பண்பை போரிடும் ஆற்றலை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் தாம் கொண்ட கொள்கைக்காக இத்தகைய சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பதை தொடர்ச்சியாக நினைவு கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும்.
வல்லமை கொள் உன் வழியில் நாங்கள் நடப்போம், வானம் நெருப்பு மழை பொழிந்தாலும் நீந்தி கடப்போம். எங்கள் தளபதி தீபன் மீண்டும் பிறப்பா, இளம் மண்ணில் வெற்றி புலி கொடியாக பரப்பா. எங்கள் தளபதி தீபன் மீண்டும் பிறப்பா, இளம் மண்ணில் வெற்றி புலி கொடியாக பரப்பா. விலை சொல்ல
முடியாத சிங்களத்திடம் தோற்று போகவில்லை, உலகத்திடம் தான் தோற்று போனது. தமிழினம் தோல்வி அடைந்தது என்ற மனப்பான்மை கொள்ளாது தொடர்ந்து நம்பிக்கையுடன் தீரமாக விடுதலைக்கான வழிமுறைகளை நோக்கி திடசங்கத்துடன் பயணிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ 1000 மாவீரர்களை விதைத்த கல்லறைகள் கூட எதிரியினால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எமக்காக மரணித்த மாவீரர் கல்லறைகளின் அடையாளங்கள் அகற்றப்பட்டாலும் தமிழினத்தின் நெஞ்சங்களில் வாழும் அந்த ஜீவன்களின் தூய்மையான தியாகத்திற்கு கொடுக்க போகும் வெகுமதி என்ன? வெறுமனே நினைவு கூறல்களுடன் முடித்துக் கொள்ளப் போகிறோமா? அல்லது உண்மையான இலட்சிய மைந்தர்களின் கனவுகளுக்காக தொடர்ந்து ஒற்றுமையாக கடமையாக உழைக்கப் போகின்றோமா என்பதுதான் எல்லோர் முன்னெழுந்துள்ள கேள்விகளும். விடுதலை வீரர்கள் சாவதில்லை, எங்கள் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் நினைவுகளோடு எங்கள் தாயகத்தை நாங்கள் வென்றெடுப்போம்.
விலை சொல்ல முடியாத வீரன் இவன், பிணர் படை வீழ்த்தி வென்று வரும் சூரன் இவன். முற்றுகைக்குள் முடங்கி நின்றும் பணிய மறுத்தாய், உயிர் போகும் வரை மண் காக்கும் முடிவை எடுத்தாய். முற்றுகைக்குள் முடங்கி நின்றும் பணிய மறுத்தாய், உயிர் போகும் வரை மண் காக்கும் முடிவை எடுத்தாய். மரணம் இல்லை உனது வாழ்வில் என்றும் நிலைப்பாய், நீ மண் மேற்க மறுபடியும் வந்து பிறப்பாய். மரணம் இல்லை உனது வாழ்வில் என்றும் நிலைப்பாய், நீ மண் மேட்க மறுபடியும் வந்து பிறப்பாய். எங்கள் தளபதி தீவன் மீண்டும் பிறப்பான், இளம் மண்ணில் வெற்றி புலி கோடியாக பறப்பான்.